சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 83 அத்தியாயம். சுடும் கற்பு. பிறைகள் ஐந்து ஓடிவிட்டதால் பளிச்சென்று கிரணங்களை பெற்ற 6 பிறைமதி சாளரத்தின் மூலமாக பெறும் வெள்ளி பாளம் ஒன்றை அறையில் பாய்ச்சியிருந்தாலும் அறை மூளையிலிருந்த பெரும் குத்து விளக்கும் சுடர்விட்டு நன்றாகவே எரிந்து கொண்டிருந்ததாலும் வாயிற்படி கருகில் நின்ற இருங்கோவிலின் அலங்கார விசேஷத்தையும் அவன் கண்களில் துள்ளி நின்ற காமமும் வஞ்சகமும் கலந்த விபரீத ஒளியையும் சரியாக காண முடிந்தது பூவழகிக்கு. அளவுக்கு அதிகமான தடிப்புடன் வளர்ந்து காக்கையின் இறகுகளைப் போல வகிர்ந்து எடுக்கப்பட்டு முரட்டுத்தனமாய் தோள்களை குத்துவன போல கிடந்த இருங்கோவிலின் முடியில் சிறந்த வாசனை தைலம் தடவப்பட்டிருந்ததை அறையை சூழ்ந்த கதம்ப வாசனையிலிருந்து பிரித்து பார்த்து அறிந்த பூவழகி அத்தனை தைலத்திற்கும் அடங்காமல் அவன் தலைமுடி சிலிர்த்து பயங்கரமாகவே நின்றதைக் கண்டு மனிதனின் முரட்டுத்தனத்தை முடிகூட எடுத்துக்காட்டும் போலிருக்கிறது என்று நினைத்தாள். மயிலின் கண்களைப் போல சரிகை வேலை செய்யப்பட்டு அவன் தோளில் புரண்ட மேலாடை விசிறி போல மடிக்கப்பட்டு பாதம் வரையில் தொங்கி அவன் காலில் இருந்த தங்க முகப்புடைய பாதரட்சியை தொட்டு கொண்டிருந்ததால் தன் அறைக்குள் வரும்போது பாதரட்சியை அகற்றிவிட்டு வரத் தெரியாத பண்பற்றவன் அந்த இருங்கோவில் என்பதை நினைத்து பார்த்த பூவழகி அவன் மீது எல்லையற்ற வெறுப்பே கொண்டாள். அந்த வெறுப்பின் விளைவாக இருங்கோவேலின் மார்பில் பறந்து அறையெங்கும் பரிமள கந்தத்தை சுழலவிட்டு முடியின் தைல வாசனையும் அதிகமாக தொலை காட்டவிடாத சந்தன குழம்பின் நறுமணம் கூட அவளுக்கு மிதுமிஞ்சிய எரிச்சலையே தந்தது. அவன் மார்பில் அணிந்திருந்த விலை உயர்ந்த மகரக்கண்டியை கூட அவள் லட்சியம் செய்யவில்லை. இத்தனையும் சோழவேந்தர்களுக்கு சொந்தமானது, இவன் திருடன் தானே என்று எண்ணியதால் கோப நகையொன்று அவள் இதயத்தில் எழுந்து அதன் சாயை முகத்திலும் பரவியது. அவனது ஒவ்வொரு அலங்காரமும் அவளுக்கு மிதுமிஞ்சிய கோபத்தையே தந்தது. யாரும் கண்டு அஞ்சும் அவனது பயங்கர மீசையும் வஞ்சக கண்களும் கூட அவளுக்கு வெறுப்பை தந்தனவே ஒழிய பயத்தை எள்ளளவும் தரவில்லை. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் வேறு பெண்ணாக இருந்தால் காட்டக்கூடிய கிளியையோ நடுக்கத்தையோ சிறிதும் காட்டாத பூவழகி சாய்ந்து கிடந்த பஞ்சனையை விட்டு நகராமலும் அரசன் வந்திருக்கின்றானே என்ற எண்ணத்தால் மரியாதைக்கு அடையாளமாக வாருங்கள் என்று முகமன் கூட அழைக்காமலும் காமுகன் வந்திருக்கின்றானே என்ற பயத்தில் ஏன் வந்தீர்கள் இப்பொழுது என்று நடுங்கி வார்த்தைகளை உதிர்க்காமலும் ஏதோ பணியாளை நோக்கும் அரசி போல நிர்பயமாக ஒருமுறை அவனை ஏற இறங்க பார்த்தாள். அந்த பார்வையில் ஏதாவது எச்சரிக்கை இருந்திருக்க வேண்டும். கற்பு கரசிகளை மாற்றார் அணுகுவது சுலபமல்ல என்று ஆன்றோர் வாக்கிலும் உண்மை இருக்க வேண்டும். ஆகவே காமத்தால் பீடிக்கப்பட்டவனும் வஞ்சகனுமான இருங்கோவேல் கூட அந்த பார்வையின் விளைவாக நின்ற இடத்தை விட்டு ஓர் அடிக்கூட முன் எடுத்து வைக்காமலே அவளை மெல்ல அழைத்தான். பூவழகி என்று. பூவழகி பதில் எதுவும் சொல்லாததால் அவனே மேலும் பேசி நிலையை சமாளிக்க முற்பட்டு, என்ன நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் என்று சற்று இழுத்தது போல கூறினான். இம்முறை பூவழகியின் கண்கள் அவன் கண்களை தைரியத்தோடு தாக்கின. பெண்களின் கண்களுக்கு பூசலம்பு என்ற ஓமையை பிற்கால தமிழ் கவி சக்கரவர்த்தி கொடுத்ததற்கு முற்கால அத்தாட்சியாக விளங்கிய அந்த விழிகளின் கூர்மையை காணமாட்டாத இருங்கோவிலின் வஞ்சக விழிகள் சிறிது சரணப்படவும் தொடங்கின. அவள் விழிகளைப் போலவே வார்த்தைகளும் அவன் நெஞ்சத்தை பிளந்தன. எதிர்பாராதபடி நடந்து கொள்வதில் தாங்கள் சமர்த்தம் என்பதை உலகம் அறியுமே என்று வெறுப்புச் சொற்களை காட்டினாள் பூ அழகி. இதனால் தாக்குண்ட அவன் இதயம் தன் சாந்த போர்வையை கிழித்து கொண்டதால் சற்று கடுமையாகவே பதில் சொல்ல முற்பட்ட இருங்கோவேள், எதிர்பாராத இன்பத்தில் சுவை இருக்கிறது பூவழகி, அது அடைய பின்வாங்கும் சுபாவம் இருங்கோவேளுக்கு இல்லை என்று சுட்டிக்காட்டினான். அதையும் உலகம் அறியும் என்று சர்வசாதாரணமாகவே பதில் சொன்னாள் பூவழகி. ஆனால் நீ அறியவில்லையே என்றான் இருங்கோவேள். நன்றாக அறிந்திருக்கிறேன். திட்டவட்டமாக எழுந்த பூவழகியின் பதிலில் சொற்கள் அசாத்திய வேகத்தை பெற்றிருந்தன. அவற்றின் வேகத்தையும் அவற்றை பூவழகி உச்சரித்த முறையையும் கண்ட இருங்கோவேல் சற்று அச்சத்துடனேயே கேட்டான். அறிந்துமா அலட்சியம் செய்கிறாய் பூவழகி? அறிந்ததனால்தான் அலட்சியம். புரியவில்லை பூவழகி. புரிய சொல்கிறேன் கேள். நெருப்பில் வீடுகள் வேகும் இருங்கோவேல், சடலங்கள் உருக்குலையும், நஞ்சில் உயிர்கள் போகும், கற்புடைய மகளிர் உறுதி மட்டும் நெருப்பை கண்டு கலங்குவதில்லை, நஞ்சை கண்டு மஞ்சுவதில்லை, ஏன் தெரியுமா? ஏன் என்று மூர்க்கத்தனமான குரலில் கேட்டான் இருங்கோவேல். கற்பு நெருப்பையும் கடும் சக்தி உள்ளது. கற்புடைய பெண் தன் மனத்துக்கு பிடிக்காதவனுக்கு நஞ்சை விட விஷத்தன்மை வாய்ந்தவள்.
தீயிடுபவன் தீயை கண்டு அஞ்சுவதில்லை பூவழகி, பிடாரன் பாம்பின் நஞ்சை கண்டு கலங்குவதில்லை.
அச்சம் வேறு, விளைவு வேறு. அச்சம் இல்லை என்பதற்காக ஒருவனுக்கு தர்மத்தின் தண்டனை கிடைக்காதிருப்பதில்லை. பிடாரன் பாம்பின் விஷத்தை கண்டு அஞ்சாதிருக்கலாம். ஆனால் பாம்பு விஷத்துடன் இருக்கும் காலத்தில் அது தீண்டினால் அந்த பிடாரனும் மாய வேண்டியதுதான். அறம் தாக்கும் போது எந்த விஷயத்திலும் மாற்று மருந்துகள் பயன் தருவதில்லை. இதை கேட்டதும் இருங்கோவிலின் பயங்கர மீசை சற்று அசைந்து அது மறைந்திருந்த உதடுகள் இடைவெளி கொடுக்கவே அவன் இதழ்களில் இகழ்ச்சி குறைதுளிர் விட்டது. இகழ்ச்சி குரலிலும் துணிக்க கூறினான் இருங்கோவேள்.
நன்றாக பேசுகிறாய் பூவழகி, கேட்பதற்கு நன்றாயிருக்கிறது உன் தத்துவம்.
ஏற்றில் எழுதலாம், படிக்க இனிப்பாக இருக்கும், ஆனால்
அனுபவத்துக்கு ஒவ்வாது. இளம் சிற்சன்னியை அறத்துக்கு அஸ்திவாரம் லட்சியம் என்று போற்றினார்கள். இருப்பினும் நெருப்பு அவனை மாய்த்தது. அறத்தை கண்டு அது அஞ்சியதாக தெரியவில்லை. நான் ஒருவேளையும் நெறி உடையவர் என்றுதான் நாடு சொல்கிறது. ஆனால் பாவம், அவரை நச்சு மாய்த்து விட்டதாக கேள்விப்பட்டு எத்தனை தூரம் வருந்தினேன் தெரியுமா? இந்த விருத்தாந்தங்களை நீயும் கேட்டிருப்பாய்.
இதை சொல்லி முடித்ததும் வருத்தத்திற்கு அறிகுறியாக பெருமூச்சம் விட்டான் அந்த அயோக்கியன். பூவழகியின் கண்கள் ஆச்சரியத்தாலும் இதமிஞ்சிய வெறுப்பாலும் மலர்ந்தன. பெரும் பாதக செயல்களை பெரும் வெற்றிகளைப் போல இருங்கோவில் கூறுவதைக் கண்டு பூவழகி, அவன் மனிதனா இருக்கணா என்பதை அறிய முடியாததால் ஏதும் பதில் சொல்லாமல் அவனை கூர்ந்து நோக்கினாள். அவள் வாயடைத்து விட்டதைக் கண்டு இருங்கோவில் சற்று பெரிதாகவே நகைத்தார்.
ஏன் பூவழகி, நிலைமை புரிந்து விட்டதா உனக்கு? உன் வாய் சொல் முத்துக்களை உதிர்ப்பதை அறவே நிறுத்திவிட்டது என்று கேட்கவும் செய்தான்.
உண்மைதான் இருங்கோவில் என்றாள் பூவழகி.
ஏது பூவழகி?
வியப்புடன் எழுந்தது இருங்கோவிலின் கேள்வி.
முத்துக்கள் உதிர்வது நின்று விட்டது. ஏன் நின்று விட்டது?
முட்டாளுக்கு முன்னால் முத்துக்களை உதிர்த்து பயன் என்ன? அவற்றின் மதிப்பு அவனுக்கு என்ன தெரிய போகிறது? மிக துணிவுடன் பூவழகி சொன்ன பதிலால் சினத்தின் எல்லையை அடைந்த இருங்கோவிலின் மனம் பெரும் ஏரி மலையாக வெடிக்க ஆரம்பித்தது. தன்னிடம் சுரைப்பட்டிருக்கும் ஒரு பெண், எந்த நிமிஷத்திலும் தான் கட்டாயமாக வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரு அவளை, சோழ ராஜ்யாதிபதியான தன்னை கேவலம் ஒரு துருவு போல மதித்து பேசியதால், அதுவரை அவளை கவர்ந்திருந்த காம உணர்ச்சி உடைந்து கோப உணர்ச்சி மேலெழுந்ததால் சற்று இறைந்து பேச முற்பட்ட இருங்கோவில்,
பூவழகி யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து பேசுகிறாய். எந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்பதையும் மறந்து பேசுகிறாய் பூவழகி. ஆம், உனக்கு உன் தந்தை சரியான பெயரைத்தான் சூட்டியிருக்கிறார். இங்கிருந்து பார்க்கும் போதே உன் உடல் புஷ்பம் போல் தான் இருக்கிறது. அதை தழுவ என் கரங்களும் துடிக்கவே செய்கின்றன. இருப்பினும் பூவை கசக்கி முகர இஷ்டப்படவில்லை நான். உன்னை எனக்கு அளிக்க உன் தந்தை இஷ்டப்பட்டு விட்டார். நாடு ஒரு ராணியை தேடுகிறது. அரியணையில் பாதியிடம் காலியாய் இருக்கிறது. ஆகியால் உன்னிடம் மன்றாடுகிறேன். அந்த பாதியிடம் பூர்த்தியாகட்டும், உனக்கு அரசு யோகம் நிலைக்கட்டும் என்று பாதி பயமுறுத்தலாகவும் பாதி கெஞ்சலாகவும் கூறினார். பூவழகி அப்பொழுது பஞ்சனையிலிருந்து அசையாமல் பதில் சொன்னாள். அரசு போகம் நிலைக்காது இருங்கோவில், நீ உட்கார்ந்திருக்கும் பாதி அரியணை உனக்கே நிலையற்றது. ஆகவே மீதி பாதி அரியணைக்கு ஆள் தேடாதே என்ற பூவழகியின் பதிலில் உறுதி மிகுந்திருந்தது, கேலியும் கலந்திருந்தது. என் அரசை யார் பறிக்க முடியும்
என்று கேட்டான் இருங்கோவில். அதற்கு உரிமை உடையவர்
கரிகாலனா?
ஆம்,
அவன் இருக்குமிடம் தெரியவில்லை.
காலம் வரும்போது தெரியும்.
எந்த காலம்?
உன் அரசு குலையும் காலம். எந்த அதர்மத்திற்கும் உலகத்தில் முடிவு என்பது ஒன்று உண்டு.
என் அரசு திடப்பட்டு விட்டது பூவழகி, அதை இனி அசைக்க யாராலும் முடியாது. சோழ நாட்டின் பெருவாசலான புகாரில் எனக்கு உயிரை கொடுக்க யவனர்கள் காத்து நிற்கிறார்கள்
என்ற பேச்சை பூவழகியின் ஆம் ஆம் என்ற கேலி ஆமோதிப்பு இடைமறிக்கவே இருங்கோவேல் கேட்டான்,
என்ன ஆமோதிக்கிறாய் பூவழகி என்று?
உன் அரசை நிலைக்கு செய்ய முதலில் துறைமுகத்தை வெளிநாட்டாருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டாய். நாட்டில் ஒரு பகுதி உன்னிடமிருந்து போய்விட்டது என்றால் பூவழகி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.